ගරු අනුරප්‍රියදර්ශන යාපමැතිතුමා,
කතානායකතුමනි, ඉතාම වැදගත් අමාත්‍යංශ තුනක් පිළිබඳව වචන දෙකක් කතා කරන්න ලැබීම ගැන මම සන්තෝෂ වෙනවා. විශේෂයෙන් අපේ රටේ කර්මාන්ත ප්‍රතිපත්තිය පිළිබඳ වචන කීපයක් කතා කරන්න ඕනේ. 1948 ඉඳලා 1956 දක්වා ලංකාවේ සම්පූර්ණ පෞද්ගලිකාංශයට විවෘත වුණු කර්මාන්ත ප්‍රතිපත්තියක් තිබුණේ. 1956 ඉඳලා 1977 දක්වා ජනසතු ව්‍යාපාර සහ රජයේ සන්තක ව්‍යාපාර පිළිබඳ වැඩි අවධානයක් යොමු කරලා තිබුණා. 1977 පස්සේ විවෘත ආර්ථික ප්‍රතිපත්තිය අනුව සමහර රාජ්‍ය ව්‍යාපාර විකුණලා දැම්මා. සමහර රාජ්‍ය ව්‍යාපාර හවුල් ව්‍යාපාර බවට පත් වුණා. සමහර රාජ්‍ය ව්‍යාපාර රාජ්‍යාංශයේ සත්ව තිබුණා. මට හිතෙන හැටියට අපි ගත්තොත් මේ කාලය තුළම අපිට වෙච්ච දෙයක් තමයි අපේ රාජ්‍ය කළමනාකාරීත්වය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි මොන විදිහට රාජ්‍යාංශයේ සත්ව තිබුණත් ඒ සෑම රාජ්‍යාංශයේ කර්මාන්ත බිඳවැටීමට ප්‍රධාන හේතුව තමයි අපි නිසි කළමනාකාරීත්වයක් මේ ආයතනවලට යොමු නොකිරීම. ඒ නිසා තමයි අපි 48 ඉඳලා මේ දක්වා විවිධ විදිහට කර්මාන්ත පිළිබඳ අත්දැකීම් කරන්නේ. මම හිතන්නේ අපිට මේ අත්දැකීම් කිරීම නවත්තන්න කාලය ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා මම විශ්වාස කරනවා අපේ රජයේ සතු ව්‍යාපාරවල පැහැදිලි ලෙසම කළමනාකරණය නැගිටවීම සඳහා අපි වැඩ කරන්න ඕනේ. විශේෂයෙන් ඕනෑම රජයක් බලයට පත් වුණාම ඒ රජයට උදව් කරපු අය තමයි රජයේ සතු සමාගම්වල සභාපතිවරු, එහෙම නැත්නම් ප්‍රධානීන් හැටියට පත් කරන්නේ. මේ බොහෝ අයට කර්මාන්ත කියන එක දැනුමක් නැහැ. සමහර අය ලාභදායකව කිසිම දෙයක් ජීවිතේ කළා නැහැ. ඉතින් ඒ නිසා තමයි ඇත්තම කතාව මේ කර්මාන්ත විනාශ වෙන්න හේතුව. කර්මාන්ත විනාශ වෙනකොට අපි අලුත් විදිහට, අපි කොච්චර දෙපැත්තෙන් ඉඳලා බැනගත්තත් වැඩක් නැහැ. අපේ රට ඉස්සරහට දේශීය කර්මාන්ත අංශය දියුණු කරන වැඩපිළිවෙලට අපි යනවනම් මේ සඳහා අමාත්‍යංශ ගණනාවක් තියෙනවා. යනවනම් මේ අපි අනිවාර්යෙන් කළ යුතු දේ තමයි එකිනෙකාට බැනවැදීමෙන් වැළකීලා අපි අනිවාර්යෙන්ම කර්මාන්ත නිසි කළමනාකාරීත්වයකටද පත් කරන්න ඕනේ. විශේෂයෙන් සංස්ථා ව්‍යාපාර ගත්තොත් සංස්ථා ව්‍යාපාර එදා තිබුණු සැකසුම ක්‍රමවේදය විදිහටමයි යන්නේ. මොකද ආණ්ඩුවක් මාරු වුණාම, නැත්නම් ඇමතිවරයෙක් මාරු වුණාම අලුත් අධ්‍යක්ෂක මණ්ඩලයක් එනවා. ඒ අධ්‍යක්ෂක මණ්ඩලය පරිපාලනය බාර ගන්නවා. ඒ අධ්‍යක්ෂක මණ්ඩලය කොයි වෙලාවකවත් සැලසුමක් නැහැ කොයි විදිහටද මේක දියුණු කරන්න කියලා. ඊට පස්සේ කල්පනා කරන්නේ රථවාහන මිලදී ගන්න, ගෙදරට තව වාහනයක් ගෙනියන්න, ඊළඟට වෙන වෙන පඩිනඩි වැඩි කරගන්න. මම මේක දැකලා තියෙනවා. ඒ නිසා ක්‍රමවේදයක් හැටියට අධ්‍යක්ෂක මණ්ඩලය පත් කරන අතරතුර මම යෝජනා කරන්නේ නිසි කළමනාකාරීත්වයක් දන්න ශක්තිමත් ප්‍රධාන විධායකයෙක් අපි පත් කරන්න මේ සෑම අංශවලට. මේ අද පේන ඔක්කොම මම දන්නවා. අපේ කබීර් රෂීම් මැතිතුමා ළඟ තියෙන ආයතන අරන් බැලුවොත් 1992 වතු සමාගම් සියල්ලම හොඳ සමාගම් ටික පෞද්ගලික අංශයට දුන්න. කිසිම ලාභදායි නැති වතු සමාගම් ටික රජයට ගෙනාවා. ගෙනල්ලා එදා ඉඳලා අද වෙනකන් EPF ගෙවලා නැහැ, ETF ගෙවලා නැහැ. ඒ වෙනුවෙන් රජයේ 7%ක්වත් ආපහු වියදම් කළා නැහැ. එතකොට කොහොමද ආයතන නැගිටින්නේ? ඉතින් ඒ නිසා මේ පිළිබඳ අපි තර්ක කරමින් එකිනෙකාට බැන අඳගා ගැනීමට වඩා නිසි ක්‍රමවේදයක් නිර්මාණය කිරීමෙන් පමණයි අපිට මේ කර්මාන්ත ශ්‍රේෂ්ඨ ඉදිරියට ගෙනියන්න පුළුවන් වෙන්නේ. අපි අද ඉන්නේ ලෝකේ පුරාම අද තිබෙනවා එක්තරා විදිහක තම තමන් තමන්ගේ කර්මාන්ත රැකගැනීමේ ක්‍රමවේදයකට යනවා. ට්‍රම්ප් මහතා පැමිණීමෙන් ඇමරිකානු එක්සත් ජනපදයේ බලාපොරොත්තු වෙන්නේ තමන්ගේ කර්මාන්ත රැකගැනීම. ප්‍රොටෙක්ෂනිසම් කියන කොන්සෙප්ට් එක, එහෙම නැත්නම් රැකගැනීමේ න්‍යාය අද ගෝලීය වෙළඳාම අභිවෝව ඉස්සරහට ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා අපි මොකද්ද කරන්න ඕනේ? අපි අද ගත්තොත් අපේ නිෂ්පාදන හැකියාව ඉතා අඩුයි, අපි නිෂ්පාදනය කරන ප්‍රමාණය අඩුයි, අපි ලෝක වෙළඳපොලේ කිසිම ආකාරයක දෙයක් කරන්නේ, අපි නිෂ්පාදනය අපි අපනයනය කරන ඒවත් ඔක්කොම හුඟක් වෙලාවට මූලික නිෂ්පාදන, එහෙම නැත්නම් අමුද්‍රව්‍ය, එහෙමනම් අපි මින් වෙනස් තැනකට අපි ගමන් කරනවා නම් මම නම් කියන්නේ අපි කළමනාකරණ ක්‍රමවේදය වෙනස් කරන්න ඕනේ. කොයි ආයතනයකටවත් අපේ හිතවත්කම නිසා හෝ නෑදෑකම නිසා හෝ වෙන දෙයක් නිසා හෝ පුද්ගලයන් පත්කිරීමෙන් වැළකීලා සම්පූර්ණ වෙනස් කර්මාන්ත ප්‍රතිපත්තියක් එක වසර 5ක් අපිට ගෙනියන්න පුළුවන් වුණොත් අපි මං හිතනවා අපේ රටේ විශාල වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මං කල්පනා කරනවා. ඒ නිසා මේ විශේෂයෙන් සුළුවා මධ්‍ය පරිමාණ කර්මාන්ත පුර ඇති කෙරුවට වැඩක් නැහැ. ඒ කර්මාන්ත පුරවලින් ගන්න නිෂ්පාදන අපනයනය කරන ක්‍රමයන් නිර්මාණය කරුවේ නැත්තම්. අද අපි දන්නවා සමහර රටවල් මල් අපනයනය කරනවා. සමහර රටවල් අපේ කොහුකෙන්ද අරන් ගිහලා කොහුකෙන්ද වියලා ලෝකේ අගනා නිෂ්පාදන කරනවා. නමුත් අපි ප්‍රාථමික විදිහට අමුද්‍රව්‍ය අපනයනය කිරීමට සැලසෙනවා මිසක් කිසිම අවස්ථාවක අපි සූදානම් වෙලා නැහැ ඊට උඩින් ගිහිල්ලා ලෝක වෙනදවලට ඇතුල් වෙන්න. එනිසා මේ වෙනස්කම කවුරුත් කළේ නැහැ. මේ වෙනස්කම කිසි කෙනෙක් කරන්න බලාපොරොත්තු වෙන නිසා මම හිතනවා නෑ මේ කර්මාන්ත ශේෂ්ත්‍රයේ බාල ඇමතිවරුන් එක කළ යුතුයි. ඒ වගේම අපි දැකලා තියෙනවා රජය ලාභ ලැබනවා කියලා කුඩා ලාභයක් ලැබලා කර්මාන්ත පවත්වාගෙන ගිහිල්ලා වැඩක් නෑ. ඒක අනාගතයට දියුණු කරන්න ඕනේ. අනාගතයට දියුණු කරන්න නම් බද්ධ ව්‍යාපාර ගේන්න ඕනේ. ලංකාවේ බද්ධ ව්‍යාපාර ඉතාම සාර්ථක වුණා. මම කියන්න කැමති ටෙලිකොම් ආයතනය. ඉතාමත්ම ශක්තිමත් බද්ධ ව්‍යාපාරයක් ලංකාවේ තියෙන. ඒ නිසා යම්කිසි ආකාරයක දැනුම තියෙන ශක්තිමත් ආයෝජකින් සම්බන්ධ කරගෙන රජේ කොටස් ඉතුරු කරගෙන සේවකයන් නඩත් සේවකිනුත් ආරක්ෂාව දීලා ඒවා ලෝකයේ තිබෙන දියුණුව තැන්වලට ගෙනියන්න අපිට පුළුවන්කම තියෙනවා. අපි ඒක කරන්නේ නැතුව අපි ඒ වෙනුවෙන් අපේ ඉන්න හිතවතුන් පත් කරගෙන අපේ දේශපාලන පක්ෂ රැක ගැනීම අපේ මූලික න්‍යායමය සලකල වැඩ කෙරුවොත් කිසිම කර්මාන්ත ප්‍රතිපත්තියකින් වැඩක් වෙන්නේ නැහැ. නිසා කර්මාන්ත නම් දේශපාලනයෙන් ඈත් කළා කර්මාන්ත කර්මාන්ත ඇටියට කළමනාකරණය කිරීමෙන් පමණයි කළ හැක්කේ. මම දන්නවා අපි අද කතා කරුවොත් ශ්‍රී ලංකන ආයතනය පාඩු ලැබුවේ පැහැදිලි ලෙසම අපි දන්නවා කළමනාකාරීත්වයේ වරදි. ඒක අරයට මෙයාට මන් දොස් කියන්නේ නැහැ. එහෙම නැත්නම් ශ්‍රී ලංකන ආයතනය ඉතාම හොඳින් දියුණු කරන්න පුළුවන් ආයතනයක්. මොකද ලංකාවෙන් ලංකාව තිප්පල. එහෙම නැත්නම් මධ්‍යස්ථානය. මේ මධ්‍යස්ථානයේ ඉඳලා තමයි ඉන්දියාවට සියල්ලෝම යන්නේ. ඒ නිසා ඒ තත්ත්වයන් අපේ තියෙන දුර්වලකම් නිසා සිංගප්පූරුව ඩුබායි වගේ තැන් බාරගත්ත වරද අපි බාරගන්නවා. අපිට හොඳ කළමනාකාරිකයෝ හිටියේ නැහැ මේව හරියට ලෝකේ රටට අනාගතයේදී ආබල්ලා ක්‍රියාත්මක කරන්න. ඒ නිසා අපි එහෙම ඉදිරි දර්ශනයක් තියාගෙන වැඩ කෙරුවොත් අපිට පුළුවන් මේ වෙනස්කම කරන්න. ඒ නිසා මම අපි හිතන්නේ අපි ලෝකයේ අලුත් විදියට හිතන්න පුළුවන් නව වෙළඳ උපාය මාර්ගය අපි කල්පනා කෙරුවොත් මං හිතන විදිහට අපිට කරන්න පුළුවන්. අනිත් එක අපි ඊළඟදී අපි ආනයන විශාල වශයෙන් දේශීය වශයෙන් නවත්තන්න පුළුවන් ආයතන අපි කරනවා. අපේ රටේ අද දන්නවා ඉන්දියාවගේ රටවල් කිසිම නිෂ්පාදනයක් ඒ විදිහට ගේන්න දෙන්නේ නැහැ රට. ඒ රට ඇතුලේ අකුඩු ගාන එකලස් කිරීමේ කර්මාන්තයක් කප් කරනවා. අපේ රටට 100,000,000 ගණන් මෝටර් සයිකල් එනවා. එකලස් කිරීමේ කර්මාන්තයක් හිටක අපි දිනුනු කළේ නැහැ. අපේ රටේ හදන්න පුළුවන් රබර් පාවිච්චි කරලා හදන්න පුළුවන් කිසිම දෙයක් අපි හදන්නේ නැහැ. මම අහන්න කැමති විශේෂයෙන්ම ප්‍රතිපත්ති සම්පාදකින්ගේ මොන විදිය ප්‍රතිපත්තියක්ද ඔබතුමාලා ලංකාවේ අනාගතේ රැකියා උත්පාදනය වෙනුවෙන් කරන්න කල්පනා කරන්න කියලා. එහෙම නැතුව රාජ්‍යංශයේ විතරක් වැඩි කිරීමේ කර්මාන්ත ක්‍රමයකට අපි යනවාද? ඒ නිසා මේ වෙනස්කම සඳහා මං හිතනවා මේ අලුත් අයවැයෙන් යම්කිසි ඉදිරිමගක් දක්වලා තියෙනවා. ඒ නිසා බද්ධ ව්‍යාපාරකෙන බය වෙන්න හොඳ නැහැ. ඒක පෞද්ගලීකරණයක් එක්ක හැටියට සලකන්න නරකයි. ඒක රාජ්‍යංශයේ ළඟ තියලා අලාභ ලැබන කොට ඒක තියාගෙන මොනවද කරන්නේ? එහෙමනම් ඒක තව දක්ෂයෙක් අරගෙන දියුණු කරන්න ඕනේ. එහෙම අලුත් වෙනසකට යන්න අපි පුරුදු වෙන්නේ. නිසා සාම්ප්‍රදායික මතයෙන් ඉවත් වෙලා නව මානයකට යන්න අපි ලෑස්ති නම් අපේ කර්මාන්ත ප්‍රතිපත්තියේ විශාල වෙනසක් අපිට කරන්න පුළුවන්. ඊළඟට යම් කිසි කර්මාන්තයක් කරන්න ඒවට අවශ්‍ය කරන බලපත්‍ර ගන්න තියෙන අපහසු. කර්මාන්ත කරුවෙක් කී තැනකට යනවද? නිලධාරි කී දෙනෙක් ළඟ ගස්තියාදු වෙනවද? එක නිලධාරියෙක්වත් සූදානම් දෙයට උදව් කරන්න ෆයිල් එක තියාගෙන අස්සම් කරන්නේ නැතුව තව දවසකට කල් මැරීම නේද අපි කළා තියෙන්නේ? කී දෙනෙක් රටට ආපු ආයෝජකයෝ ලංකාව දාලා අරලා ගියාද? යම්කිසි අලුත් අදහස් කරාපු කිසි දෙනෙකුට කතා කරන්න කෙනෙක් නැති නිසා ගියාද? අපි ඒක හොඳින් දන්නවා. ඒ නිසා ඒ වෙනස්කම් අපි කරන්න ගරු නියෝජ්‍ය කතානේ මම දන්නවා කාලය අවසන් නිසා ඒ වෙනස්කම සඳහා සූදානම් වුණොත් මේ ප්‍රතිපත්තිය තුළ ලංකාවේ කර්මාන්තකරණය වෙනස් මානයකට ගෙනියන්න පුළුවන් බවයි මගේ හැඟීම. කොහොමද සතු?
ගරු රිෂාඩ් බදුදීනමැතිතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගරු හොනරබල් ඩිපියුටි ස්පීකර්, ඒ ලයික් තෑන්ක් ඕල් මෙම්බර්ස් ෆෝ ගිවිං දෙයා සජෙෂන්ස් ෆ්‍රොම් රූලිං පාර්ටි ඇන් ද ඔපොසිෂන්. මයි මිනිස්ට්‍රි රෙස්පොන්සිබල් ෆෝ ප්‍රමෝටිං ඉන්ඩස්ට්‍රියල් ඩෙවලප්මන්ට් and in addition chemicals, mineral sands, graphite, cement and textiles and apparels. It is also given function in development of state-managed domestic and FMCG trade along with sugar and salt supply. Consumer protection and market weights and measurements, international trade development, national entrepreneur development and SMEs, rural consumer support through cooperative policies, local business development, preserving and developing the national traditions of crafts, handlooms, designs and artisans, etc. මේ කතාව ඉතින් කොළ 10ක් විතර තියෙන නිසා ආයතන කීපයක් තියෙනවා සම්බන්ධව අපි ගිය අවුරුදු achieve කරපුවත් එන අවුරුදු කරන්න ඕන වැඩ නැතන පැහැදිලිව මේ කතාව දි තියෙන නිසා වෙලාව අනුව මම මේක හන්සාටකට ඇතුල් කරන්න කියලා ඉල්ලීමක් කරමින් සමහර පාර්ලිමේන්තු ගරු මන්ත්‍රීතුමාලා ප්‍රශ්න කීපයක් නැතන මතුකර ඒ සම්බන්ධව මම පොඩක් පැහැදිලි කරන්න කැමැති ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඇත්තටම අපේ ජේවීපී පාර්ලිමේන්තු මන්ත්‍රී හඳුන්නෙත්ති ගරු මන්ත්‍රීතුමා මම එන්නේ ඉස්සර ආරම්භ වෙලාවදී කතා කරලා තිබුණා සතොස ආයතනයට ආනයන කරපු හාල් සම්බන්ධව ඒවා විකුණීම සම්බන්ධවත් වැරදි තොරතුරු කීපයක් මේ සභාවට කියලා තිබුණා. මම එතුමාට පැහැදිලි කරලා කිව්වා. නමුත් මේ සම්බන්ධව සමහර විස්තර ලබා දෙන්න මම සූදානම්. මම මේ ආයතනය සතොස ආයතනය බාර ගන්නකොට ජනවරි 2015 අන්තිම end of January තමයි සතොස ආයතනය මගේ අමාත්‍යාංශ යටත කැසට් කරලා තිබුණේ. ඒ වෙලාවදී මැට්‍රික් ටොන් 261,000 මැට්‍රික් ටොන් හාල් ආනයනය කරලා තිබුණේ. මම බාර ගන්නකොට ඉතුරු වෙලා තිබුණේ 89,000ක් මැට්‍රික් ටොන් සහල් තමයි තිබුණේ. ඒ වෙලාවදී මාසකට මැට්‍රික් ටොන් 6000ක් අපේ සතොස ආයතන හරහා විකුණන්න පුළුවන් කියලා සභාපතිතුමත් නිලධාරීවරු මට දැනුම් දීමක් කරා. ඒ වෙලාවදී වැඩිපුර තියෙන සාල් තියෙන නිසා කැබිනට් සබ් කමිටි ජීවන වේදම් අමාත්‍ය මණ්ඩලයේ අනුකමිටුවට මම ඉදිරිපත් කරා මෙච්චර හාල් අපේ සතොස ආයතන ආනයනය කරපු සතොස හාල් ඉතුරු වෙලා තියෙනවා කියලා. ඒ වෙලාවදී ඒ කමිටුව උපදෙස් දුන්නා ඒ හාල් සම්බන්ධව පරීක්ෂණයක් කරන්න කමිටුවක් පත් කරා ෆුඩ් කොමිෂනර් ඩිපාර්ට්මන්ට් ෆුඩ් කොමිෂනර් කොන්සියුමර් අෆෙයර්ස් ඔතොරිටි රෙප්‍රසන්ටේටිව් ඩිපාර්ට්මන්ට් ඔෆ් ෆෙස්ටිසයිඩ් කෘමිනාශක දෙපාර්ට්මන්තුව නිලධාරි ඉන්ස්ටිටියුට් ඔෆ් පෝස්ට් හාවස් ටෙක්නොලොජි ඩිපාර්ට්මන්ට් රෙප්‍රසන්ටේටිව් representative from the University of Moratuwa. ඒ කමිටුව ඒ සාමල් ඔක්කම අරගෙන පරීක්ෂණය කරලා අපිට ලබා දුන්නා ටොන් 80,000ක් සුදුසු හාල් තියෙනවා ජනතාවට විකුණන්න පුළුවන් සතසහරා හෝ ටෙන්ඩර් මගින් විකුණන්න පුළුවන් හාල් 80,000ක් මෙට්‍රික් ටොන් තියෙනවා කියලා. 3,000යි තමයි නොසුදුසු හාල් කෑමට පාවිච්චි කරන්න බෑ කියලා 3,000ක් රෙකමන්ඩ් කරලා තිබුණා සතු ආහාරට දෙන්න කියලා. ඒ වෙලාවදී කැබිනට් කොස්ට් ඔෆ් ලිවිං සබ් කමිටි ගරු ඒ වෙලාව හිටියේ සභාපතිතුමා මලික් සමරවික්‍රම ඇමතුමා මුදල් ඇමතුමා ඒ වගේම හැරිසන් ඇමතුමා තව ඇමතිවරු කීප දෙනෙක් ඉන්නවා. ඒ කමිටියකට මේ වාර්තාව මම ඉදිරිපත් කළා. ඒ වෙලාවදී මට උපදෙස් දුන්නා ඒ කමිටු දිශනකක් ගත්තා ටෙන්ඩර් බැකින් විකුණන්නක පත්තරවල අපි ඕපන් ටෙන්ඩර් කරා. ඒ වෙලාවදී රුපියල් 75ට අන්තිම මිල ඉල්ලීමත් ආවා. ඒ වෙලාවදී ටෙන්ඩර් බෝඩකින් පත් කරපු කාව ටෙන්ඩර් කොමිටියක් කවුද ටෙන්ඩර් බෝඩ් එකකින් පත් කරන්නේ කියලා කැබිනට් සබ් කොමිටි තමයි පත් කරේ. කර්මාන්ත අමාත්‍යාංශ ලේකම්තුමා මහජන බංගුව නියෝජිතෙක්, ඒ වගේම බැංක් ඔෆ් සිලෝන් රෙප්‍රසෙන්ටේටිව්, මුදල අමාත්‍යාංශය රෙප්‍රසෙන්ටේටිව් ඇතුළු සත්වස සභාපතිතුමා ඇතුළු ටෙන්ඩර් බෝඩ් එකක් පත් කරා. ට්‍රාන්ස්පරසි විදිහට ඒගොල්ලෝ ටෙන්ඩර් එකකින් හොඳ මිලක් ලැබුණා 75ක් රුපියල් 75ක්. එහෙම ටොන් 850ක් ඒ මිලටම වික්කා. විකුණපු වෙලාවදී ඒ අතර ප්‍රෙසිඩෙන්ෂියල් ඉන්වෙස්ටිගේෂන් කොමිෂන් ඇවිල්ලා සීල් කරා. සියලුම ගබඩාව සීල් කරා. සීල් කරපුවා විතරක් නෙමේ, එදාම ටීවිවල ලොකු ප්‍රචාරයක් ගියා නොසුදුසු හාල් විකුණනවා කියලා. කිසිම ඩොකියුමන්ට් බලන්නේ නැතුව ඒම සීල් කරන්න ආපු නිලධාරිවරු, මම කියන්න කැමති නැ කවුද ටීවී ස්ටේෂන් කට ආවේ කියලා, ඒ මාධ්‍යත් එක්ක තමයි ඇවිල්ලා වැරදි ප්‍රචාරයක් ඇති කරා වැරදි හාල් කියලා. එකෙන් පසුව නෙක්ස් දේ පීඑච් ඇවිල්ලා සියලුම ගබඩාව සීල් කරා. මාස 3ක් ගියා උසාවියට ගිහිල්ලා මගේ සතොස සභාපතිතුමා ඇතුළු මගේ අමාත්‍යාංශ ලේකම්තුමා පැහැදිලි කරා, මේ රිපෝට් ඔක්කොම සබ්මිට් කරලා අපිට මාස 3න් පසුවයි තීන්දුවක් දුන්නේ මේක ආපහු ගබඩාව ඕපන් කරලා ගන්නූර්ව ඩිපාර්ට්මන්ට් ඔෆ් එක්ස්පෝර්ට් ඇග්‍රිකල්චර් ඉන් පෙරදනිය ඩිපාර්ට්මන්ට් හරහා පරීක්ෂණයක් කරන්න කිව්වා. ඒ පරීක්ෂණයක් කරලා ආයතන කීපයක් ඇතුළට ලබා දුන්නා NLS ඩිපාර්ට්මන්ට්, ඒ වගේම ITI ඒ වගේ ආයතනවලට පරීක්ෂණයට එවලා පසුව වාර්තාව ආවේ මාස 3න් පසුව 80,000 හොඳ හාල් තිබිච්ච ගබඩාව තිබිච්චේවා මාස 3ක් බහලා මාස 3න් පසුව වෙනවා මේක විකුණන්න එපා, මේක නොසුදු ජීවයයි, ආහාරයට සුදුසු නෑ, නොසුදු හාල්, ඒ නිසා මේක සතු ආහාරට විකුණන්න කියලා අපිට ඒ වාර්තාවෙන් ආවා. ඒකෙන් පසුව මම කැබිනට් අනුකාර සබ් කොමිටි ඔෆ් කොස්ට් ඔෆ් ලිවිං කමිටියට මේක ඉදිරිපත් කරා. ඒකෙන් පසුව මට උපදෙස් දුන්නා උසාවියේ නියෝග. ඒකෙන් පසුව මේක වාර්තාව මෙහෙම තියෙන නිසා ඔබතුමා අපේ අමාත්‍යාංශයට කිව්වා සතු ආහාර පෙරදනිය එක්ස්පෝර්ට් ඇනිමල් එක්ස්පෝර්ට් ඩිපාර්ට්මන්ට් එකකින් රෙජිස්ටර් වෙච්ච කර්මාන්ත කරන ෆැක්ටරියක් තියෙන කුකුල් කෑම හදන ලොකු ෆැක්ටරිස් වලට මේක ලබා දෙන්න මිල ඒ අතර ටෙන්ඩර් කරලා දෙන්න කියලා. ඉහළම මිල ආවේ රුපියල් 38යි. ඒක මම කැබිනට් එකට ඉදිරිපත් කළා. මේමයි එවෙල්ලා තියෙන්නේ. කීප දෙනෙක් ආපු ඔක්කොම විස්තරාත්ම කැබිනට් අවසරයක් ගත්තා 38ට විකුණන්න. ඒ විදිහකට ට්‍රාන්ස්පරන්සි විදිහකට මේ පිළිවෙලක් අනුව මේ හාල් ඉතුරු වෙච්ච 80,000ම ඒ මිලට විකුණන්න වුණා අපිට. ඒකයි මම පැහැදිලිව කියන්න ඕන. මේක ඇත්තටම දැනටම ඉග්වාරයක් තාම යන නිසා මේ ලොකුම අසාධාරණයක් අපේ සතොස ආයතනයට වුණා මේක හරහා. ඒවා මම පැහැදිලි කරමින් ඒ ගරු මන්දුරතුමාට එතුමා මේ වෙලාවදී නැති නිසා ඒ විස්තර ඔක්කොම එතුමාටත් මම එවන්න සූදානම් කියලා කියමින් තව අපිට මන්දුරතුමා මන්දිරේ පාර්ලිමේන්තු මන්දිරේ කෙනෙක් අපිට JVP මන්දුරතුමා කිව්වා ග්‍රෆයිට් ආයතනය විකුණන්න යනවා කියලා. ඒ වෙලාවදී මම පැහැදිලි කරා අපි කවදාවත් ගරු අතිගරු ජනාධිපතිතුමත් අපේ ගරු අග්‍රාමාත්‍යතුමත් අපිට උපදෙස් දීලා තියන්නේ ආයතනවල විකුණන්න කියලා උපදෙස් දීලා නැහැ. දැන් කබීර් රසි මැමතුමා එතුමාගේ කතාවදී පැහැදිලි කරා සමහර ආයතනයේ තත්ත්වය ගැන. ඒ නිසා පබ්ලික් ප්‍රයිවට් පාර්ට්නර්ෂිප් අනුව තියෙන අපේ සම්පත් මෙච්චර කාලයක් අවුරුදු ගාණක් ඒවා රෝ අපේ රිසෝසස් අපේ සම්පත් අපි එක්ස්පෝර්ට් කරා. අපනයන කර. ඒවා වෙලියු අඩිෂන් කරලා අපේ ආදායම වැඩි කරන්න ඒවගේම රෙකරස්සාාව ලබාදෙන්ට මේ හරහා වැඩපළිවෙලක් තමයි අප ආයතනය අපේ ආණ්ඩුව ඒ අරමුණ අනුවයි කරගෙන යන්නේ. ඒක විතරක් නැමේ අමා කියන්න කැමති සියලු ආයතන මට බාරගන්න සියලු ආයතන සතුස වෙන්ඩ පුළුවන් ස්ටීසි වෙන්ඩ පුළුවන් ලක්සල වෙන්ඩ පුළුවන් CW වෙන්ඩ පුළුවන් CW කන්ස්ක්ෂන් වෙන්ඩ පුළුවන් සියලු ආයතන සර තිබිච්ච තත්තට වඩා දැන් ලාභදරණ තත්තකට අපි ගෙනල්ල තියෙනවා කියලා මම මේ වෙලාවදි සන්දෝෂය මං කියන්න කැමති. ඒ ඔව්
பாராளுமன்ற
உறுப்பினர் அவர்களே, இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் எழுமையும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். என்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற எந்த ஒரு நிறுவனத்தையும் விற்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதை நீங்களும் மன்னாரிலே தான் இருக்கிறீர்கள். நான் பிறந்ததும் மன்னாரிலே, நானும் மன்னாரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவன். எனவே நானும் நீங்களும் எங்களுடைய அடைக்கலான எல்லாருமாக சேர்ந்து அதை அபிவிருத்தி செய்வதற்கு எனக்கு உதவுங்கள் என்று கேட்டு ஒருபோதும் விற்க மாட்டேன் என்பதை நான் இங்கு சொல்லி
கொள்கிறேன்.
பேசவிட்டதானே. எனவே அந்த வகையில் இங்கு தமிழ் கூட்டமைப்பைச் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் உள்வாங்குகின்றோம். எங்களுடைய மட்டக்களப்பின் தளபதி, எங்களுடைய அபிவிருத்தி குழுடைய தலைவர், எங்களுடைய சிவனேசன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்
அவர்கள்,
அதே போல கௌரவ யோகேஸ்வரன் போன்றவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று மட்டக்களப்புடைய கைத்தொழில் சம்பந்தமான ஒரு கூட்டத்தை மட்டக்களப்புக்கு வர இருந்த நான் கொழும்பிலே கூடுவதற்கு நான் எண்ணியிருக்கிறேன். அதே போல வன்னியிலே, முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற வடகிழக்கு கைத்தொழில் சம்பந்தமாக நிறைய பேசினீர்கள். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் எதிர்வரும் காலத்திலே கைத்தொழில் துறையை மேம்படுத்தி எங்களுடைய மக்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க எங்களோடு கை கொடுங்கள் என்று வேண்டி என்னுடைய செயலாளர் தென்னப்போன் அவர்கள், அதே போல மேலதிக செயலாளர் தலைவர்கள்
என்னுடைய
நன்றியினுடைய திறமையான அமைச்சர் எங்களுடைய சம்பிக பிரேமதாஸ் அவர்கள்.
කාර්යසභාවස්ථාවේදී කර්මාන්තා වාණිජ අමාත්‍යාංශ යටතේ ශිෂ්‍යාංශයේ අංක 149 සභාව එකඟද?
අයි.
ශිෂ්‍යාංක 295, ශිෂ්‍යාංක 297,
අයි.
ශිෂ්‍යාංක 298,
අයි.
ශිෂ්‍යාංක 299,
අයි.
ශිෂ්‍යාංක 300,
අයි.
ශිෂ්‍යාංක 301,
අයි.
ශිෂ්‍යාංක 302,
අයි.
ශිෂ්‍යාංක 303. රාජ්‍ය ව්‍යවසාය සංවර්ධන අමාත්‍යාංශ යටතේ ශිෂ්‍යාංක 158 සභාව එකඟද? ප්‍රාථමික කර්මාන්ත අමාත්‍යාංශ යටතේ ශිෂ්‍යාංක 199, ශිෂ්‍යාංක 289. පාර්ලිමේන්තුවේ ඇල්රැස්වේ ශිෂ්‍යාංක 149, 295, 297 සිට 303 දක්වාද 158, 199 සහ 289 ද කාර්ක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කළ බව මෙම සභාවට දන් වූ කැවැත්තෙමි.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, හෙට පෙරවරු 9:30 දක්වා සභාව කල් තැබිය යුතුයි යෝජනා කරන.
කල් තැබීමේ යෝජනාව ගරු චාල්ස් නිමලනාද මෙතුමා, ඉදිරිපතම ගරු අඩිකල් නාදන් මෙතුමා මුලසුන ගන්න.
தொடருங்கள். கௌரவ குல
குழுக்களின் பிரதித்தவர்களே, கொக்குழாய் கலப்பு தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்குழாய் கலப்பில் கொக்குத்தொடுவாய், கொக்குழாய், கர்நாடகனி ஆகிய கிராம மக்கள் வாழ்வாதத்திற்காக இக்கலப்பு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. இம்மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து 2011 ஆண்டு மீள்குடியேறிய பின்னர் இக்கலப்பில் சட்டவிரோதமான முறையில் புல்மோட்டை மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் இக்கலப்பைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது. இவ்விடயம் தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் பேசிய போது கடத்தொழில் அமைச்சர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு வழங்கிய வாக்குறுதியின் பின்னரும் இந்நடவடிக்கை இன்னமும் தொடர்கிறது என்பதனை மன வருத்தத்துடன் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே கலப்பில் சட்ட விதிமுறையை மீறி மீன் பிடிக்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இம்மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு நான் இச்சபையில் பிரேரணை முன்வைக்கின்றேன். கௌரவ குழுக்களின் பேச்சாளர்களே, இந்த கொக்குழாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகனி மக்கள் யுத்தத்தால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களை இழந்து அவர்களுடைய உறவினர்களை இழந்து இன்று அவர்கள் மீள்குடியேறிய பின்னரும் இன்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொக்குழாய் கலப்பைத்தான் அவர்கள் நம்பி வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த கொக்குழாய் கலப்பில் 1996 ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் அந்த கலப்பு எந்த விதமான மீன்பிடியில் ஈடுபட முடியும் என்று அந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த கலப்பில் இயந்திர படகையோ அல்லது கூட்டு வலையோ அல்லது வலையை படுக்கு வலையை பாய்ச்சி இறால் பிடிக்கின்ற முறையோ அந்த கலப்பில் செய்ய முடியாது. அது சட்டத்தில் வடிவாக திட்ட தெளிவாக விளக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்களையும் மீறி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த புல்மோட்டை மீனவர்கள் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் அந்த கலப்பில் தடைப்பட்ட தொழிலையே செய்து வருகிறார்கள். உண்மையில் இன்று கடத்தொழில் அமைச்சர் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த விடயம் தொடர்பாக அவர் நன்கு அறிவார். ஆனால் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அவர் அதை நிப்பாட்டுவதை பின் செல்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நடப்பது தவறு என்றும் அந்த தவறைத்தான் திருத்துவதாகவும் உரிய அதிகாரிகளுக்கு ஆணையிடுவதாகவும் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மாதத்து காலத்துக்கு முன்பு அவர் உறுதியளித்தார். ஆனால் அந்த உறுதியளித்ததன் பின்பு அரசியல் ரீதியாக ஒரு சில அரசியல்வாதிகள் அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இதை தயவு செய்து நிப்பாட்டாதீர்கள் என்று கோரிக்கை அமைவாக அவர் இந்த நடவடிக்கையை தாமதப்படுத்தியதாகத்தான் நான் அறிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, குழுக்களை பேசியவர்களே, இந்த அரசியல் ரீதியாக இதை அணுகாமல் இந்த 3 கிராமத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரமாக உண்மையில் அந்த கலப்பில் சட்டவிரோதத்தை நிப்பாட்டுகின்ற அந்த சட்டவிரோத மீன்பிடியை நிப்பாட்டுகின்ற அந்த உறுதிமொழியை இங்கு வழங்கிய கடத்தொழில் அமைச்சர் ஏன் தன்னுடைய திணைக்களத்துக்கு வழங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கௌரவ பிரதித்தவசாளர்களே, நான் அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு பொறுப்பான நேவி ஆபிசர் அட்மிரல் அவர்களை நான் பாராளுமன்றத்தில் சந்தித்தேன். நான் அவரிடம் இந்த விடயம் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் கதைத்தேன். அங்கு என்ன பிரச்சனை நடக்கின்றது, அங்குள்ள மக்கள் மிகவும் வேதனைப்பட்டு எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், தொலைபேசியில் மிகவும் வேதனையாக கதைக்கிறார்கள், உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டேன். அவர் உண்மையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நான் அவரிடம் கேட்டேன், நீங்களே இதை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை, ஏனென்று சொன்னால் மன்னாரில் கடற்தொழில் திணைக்களம் செய்ய வேண்டிய சில வேலைகளை கடற்படை தான் செய்கிறது. அப்படி இருக்கின்ற போது இது நீங்கள் உங்களுக்கு தவறு என்று தெரிந்தும் ஏன் இதை நீங்கள் நிப்பாட்ட முன்வரவில்லை என்று நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். அதற்கு அவர் பதிலளித்தார், கடல் தொழில் திணைக்களம் அவர்களுடைய ஆட்பற்றாக்குறை காரணமாக இதை தங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை, கடற்படை அதிகாரிக்கு அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான நேவி ஆபிசர் அட்மிரலுக்கு கடிதத்தை அனுப்பினால் எனக்கு கடிதம் அனுப்பினால் நான் நிச்சயமாக தடைப்பட்ட முழு தொழிலையும் அந்த கலப்பில் நிப்பாட்டுவேன் என்று அவர் எனக்கு உறுதியளித்தார். கௌரவ அமைச்சர் சார்பாக வந்திருக்கின்ற அமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய கடற்தொழில் திணைக்களத்தில் பல முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கடத்தொழில் திணைக்களம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அரசியல் ரீதியாக பலர் சென்று அதை தடுக்கின்ற முயற்சி இருக்கிறது. ஆகவே இப்படியான சூழ்நிலைகள் தொடரக்கூடாது. எது சட்டமோ, எது ஜனநாயகமோ, எது மனிதாபிமானமோ அதை கடைப்பிடிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த அரசாங்கத்தில் மிகவும் முக்கியமான அமைச்சர் என்ற வகையில் நான் உங்களும் பணிவாகவும் விநியமாகவும் வேண்டிக் கொள்வது, அந்த களப்பில் நடக்கின்ற தடைப்பட்ட தொழிலை நிப்பாட்டுவதற்கு நீங்கள் உங்களுடைய கடத்தொழில் திணைக்களத்தின் ஆணையாளர் அந்த பிரதேசத்து கடற்படையிடம் இதை இந்த அனுமதியை கொடுத்தால் நிச்சயமாக அந்த கடற்படை அதிகாரி அதை நிப்பாட்டுவார். எல்லா மக்களும், புல்மோட்டை மக்கள் அந்த களப்பில் தொழில் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் அந்த களப்பில் செய்கின்ற தடைப்பட்ட தொழிலை நிப்பாட்டும்படிதான் நான் சொல்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு நாளையோ அல்லது நாளை மறுதினமோ அந்த கடத்தொழில் திணைக்களத்தின் ஆணையாளரினால் இந்த எழுத்து மூலமான கடிதம் கடற்படைக்கு செல்ல வேண்டும். நான் என்னை இதை கடற்படைக்கு கொடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் என்றால் அங்குள்ள திணைக்கள அதிகாரிகளை அங்குள்ள அரசியல்வாதிகள் சரியான முறையில் வேலை செய்ய விடுவதில்லை. இது நான் நன்கு அறிவேன். அங்குள்ள உதவி கடத்தொழில் ஆணையாளர்கள், அங்குள்ள மீன்பிடி ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர்மார் அவர்களை அரசியல் ரீதியாக பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று. அரசாங்கத்தில் இருந்தால் எந்த விதமான சட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் வாழ முடியுமா? அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் முதலில் சட்டத்தை கட்டுப்படி வாழ பழக வேண்டும். அதன் பிறகுதான் மக்களை அதன்படி வாழ்வார்கள். இப்படியான சூழ்நிலை இருக்கின்றபடியால் தான் நான் கடற்படையிடம் இதை ஒப்படைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் இதற்கு நல்ல ஒரு பதிலையும் தங்களிடம் எதிர்பார்க்கிறேன். நன்றி.
வழிமலைந்து உரையாற்ற கௌரவ ஸ்ரீதரனை கூப்பிடுறேன்.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, கௌரவ சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பேரணியை நான் வழிமொழிந்து, முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொக்குளாய், கொக்குத்தடுவாய், கருநாட்டுக்கேணி போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய மீனவர்கள், தென்பகுதியில் இருந்து வருகின்ற மீனவர்களாலும், திருவண்ணாமலை மாவட்டத்திலே குறிப்பாக புல்மோட்டையைச் சேர்ந்த மீனவர்களாலும் கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இது நீண்டகால வரலாறுகளை அடிப்படையாக கொண்டது. இவ்வாறான அந்த களப்பு பிரதேசத்திலே இறால் தொழில் மற்றும் மீன்பிடி தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக ஒரு சிறிய பகுதிக்குள் அவர்களுடைய பாரம்பரியமான வலைகளையோ பாரம்பரியமான தொழில் முறைகளையோ செய்ய முடியாதவாறு திருவண்ணாமலையிலே புல்மோட்டை பகுதியிலிருந்து வருகின்ற மீனவர்களுடைய வள்ளங்களும் அவர்கள் பாவிக்கின்ற எரிபொருட்களும் அந்த பகுதிகளிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மிக கூடிய அளவில் பாதிக்க செய்திருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்த வகையில் வாழ்வாதாரத்துக்காக போராடிய நிலையில் தான் அந்த இடத்திலே குடியேறி வாழ்கிறார்கள். அங்கே புல்மோட்டை பகுதியோடு இணைந்த ஒரு எல்லை பிரதேசமாக இந்த முல்லைத்தீவின் மணலாறு பகுதி வெளியோயா என்று சொல்லப்படுகிறது சிங்களத்திலே இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த இடத்திலே குறிப்பாக இந்த புளியமுனை, கந்தசாமி மலை, ஆமையன் மலை போன்ற தமிழர்களுடைய கிராமங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இப்பொழுது சிங்கள பிரதேசங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறான இடங்களுக்குத்தான் கடந்த மாதம் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட சென்று மீண்டும் அந்த மக்களிடம் தன்னுடைய ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டு வந்திருந்தார். ஏற்கனவே அவர் 2010 ஜனாதிபதியாக 11 இருக்கிற பொழுது அந்த தமிழர்களுடைய காணிகளை பறித்து அந்த இடங்களில் சிங்களவர்களுக்கு அந்த காணி உறுதிகளை வழங்கியிருந்தார். இப்பொழுதும் அந்த காணி சொந்தக்காரர்கள் தங்களுடைய காணி உறுதிகளை கையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த நிலத்தில் அவர்கள் சென்று குடியேறவோ அல்லது தாங்கள் வீடு கட்டி இருக்கவோ தொழில் செய்யவோ முடியாமல் அவர்களுக்கு போய் கூலிக்கு வேலை செய்பவர்களாக அங்கு மாறியிருக்கிறார்கள். ஆகவே சொந்த காணியில் கூலிகளாக வேலை செய்கிற அந்த மக்களுடைய நிலைமையை மாற்றப்பட வேண்டும். இது ஒரு மிக முக்கியமானது. வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்காக டிஎஸ்என் நாயக்காருடைய காலத்திலிருந்து, ஜே ஆர் ஜெயவர்தனுடைய காலத்திலிருந்து இன்று வரை அந்த எல்லை பிரதேசமாக இருக்கிற மணலாறு பகுதியை ஒரு முனையாக வைத்து பிரிப்பு நடவடிக்கைக்காக அரசாங்கம் மகாவலி திட்டத்தினூடாக கூட இந்த கைங்கரியத்தை ஆற்றியிருந்தது. இந்த நிலைமைகளுக்கு ஊடாகத்தான் இப்பொழுதும் கூட அந்த மக்கள் அந்த கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கணியிலே வாழுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தை பாரம்பரியமாக கொண்ட மக்கள் அந்த இடத்திலே உயிர் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உதியமலை என்கிற பகுதி 30 ஆண்டுகளுக்கு முதல் அந்த மண்ணிலே ஒரு படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிரதேசம். இன்றைய நாள் அந்த நினைவு நாளாகும். அவ்வாறான உதியமலை, பட்டிக்குடியிருப்பு போன்ற இடங்களை எல்லாம் ஒருங்கிணைந்த இந்த கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி போன்ற இடங்கள் மிக மிக முக்கியமான பிரதேசங்கள். ஆகவே இதில் தொடர்ச்சியாக அங்கு வாழ முடியாமல் ஒரு காலத்தில் ராணுவம் படைகளை வச்சு இடம்பெயர்க்கப்படுத்தப்பட்ட மக்கள் இப்பொழுது மீண்டும் தொழில் செய்ய முடியாதவாறும் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு தன்மை அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இது எத்தனை தடவைகள் இதை பற்றி பேசுவது, எத்தனை தடவைகள் இந்த அரசாங்கத்தில் இதை பற்றி கேட்பது. ஆகவே அரசாங்கம் தன்னுடைய அதிகாரிகளை வைத்து நடவடிக்கை எடுக்க முடியாதென்றால் ஒரு மாவட்டத்தின் எல்லைக்குள் இன்னொரு மாவட்ட மீனவர்கள் அத்துமீறி குடிபுகுந்து அவர்கள் வாள்களோடும் கத்திகளோடும் துப்பாக்கிகளோடு கூட அவர்களை விரட்டுகின்ற, கடலிலே வைத்து வெட்டுகின்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அப்பாவி முல்லைத்தீவு தமிழ் மீனவர்களுடைய நிலையை கவனத்திலே கொண்டு அவர்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும். அதே போல இந்த கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் போன்ற பிரதேசங்களில் சிங்கள மீனவர்களும் அத்துமீறி குடியேறி இருக்கிறார்கள். இவர்களும் கூட அங்கு தமிழர்களுடைய மீனவ தளங்களை அகற்றி அந்த இடங்களில் தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் பாரிய அளவான பின்னடைவுகளை இந்த தமிழர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இது ஒரு இன ரீதியான பிரச்சனை அல்ல, இந்த விடயங்களை சொல்லுகிற பொழுது இனவாதமாக சித்தரிக்கப்படுகிறது. தங்களுடைய தொழில் உரிமைகளை தமிழர்கள் இழந்திருக்கிறார்கள். சொந்த நிலங்களிலே அவர்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் உரிமையோடு வாழ முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை கேட்கின்றவர்கள் ஒரு சாதாரண பிரச்சனையாக அல்லது ஒரு இனவாத பிரச்சனையாக மாற்றிவிட்டு செல்லத்தான் நினைக்கிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கான உண்மை நிலைமைகள் சீர்திருத்தப்பட்டு அந்த மீனவர்கள் தங்களுடைய வளத்தை கையாளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான பேரணியாக இது அமைய வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கின்றேன்.
கௌரவ ஸ்ரீநேசன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் இந்த பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய், கொக்குத்தடுவாய், கர்நாட்டுக்கணி போன்ற இடங்களில் நடைபெறுகின்ற ஒவ்வாத ஒரு செயல் என்று இதனை குறிப்பிடலாம். அதாவது நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, மீளிணக்க செயற்பாடுகள் அதன் பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் நல்லாட்சியை குழப்பக்கூடிய விதத்திலோ மீளிணக்க செயற்பாட்டிற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலோ எந்த ஒரு செயலும் நடைபெறக்கூடாது என்று இந்த நல்லாட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் இங்கு குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், எப்போதும் ஒரு விடயம் சிறிதாகத்தான் ஆரம்பிப்பது, பின்னர் தான் அந்த விடயம் ஒரு பூதாகாரமாக பெருவுருப்பெறுகின்ற தன்மை இருக்கின்றது. எனவே ஒரு கசப்பான சம்பவங்கள் முளையிலே கிள்ளி எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாது விட்டால் அந்த விடயம் விஸ்வரூபம் எடுத்து பல பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த காலங்கள் கூட சில பிரச்சனைகளை, சிறிய பிரச்சனைகளை சீர்திருத்தாது அப்படியே விட்டபடியால் தான் நாடு சீர்குலைய வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. அந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது ஒரு வாழ்வாதார பிரச்சினை அல்லது ஒரு பொருளாதார பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சினையின் நிமித்தம் பார்க்கின்ற போது அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள், அதற்கு உரிமம் பேண வேண்டிய மக்கள் தமது உரிமத்தை இழந்து தற்போது அவர்கள் ஒரு முரண்பாட்டு நிலைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த வளங்களை அந்தந்த மக்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக அமையாது. அந்த வகையில் தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், இந்த விடயத்தை எங்களுடைய கௌரவ அமைச்சர் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அந்த கலப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்கள் அல்லது அடாவடித்தனங்கள் புரிகின்றவர்கள் அல்லது முரண்பாட்டுக்கு ஒரு வகையில் பிள்ளையார் சொல்லி இடுகின்றவர்கள் என்று சொல்லலாம், முரண்பாட்டு நிலையை உருவாக்க விளைகின்ற இந்த நிலைமையில் இதனை காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக செயற்பட்டு அந்த முரண்பாடு ஏற்படாமல் எமது நல்லிணக்கம், நல்லாட்சி என்பன சீராக செல்லக்கூடிய விதத்தில் உடனடியாக தலையிட்டு அங்கிருக்கின்ற
உள்ளூர் வாசிகளின் இந்த வாழ்வாதார பிரச்சனையை பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு உரிய விதத்தில் உங்களுடைய செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக நல்லாட்சியை ஏற்படுத்தியதில் பங்குதாரிகளாக நாங்கள் இருக்கின்றபடியால் உரிமையோடு கேட்கின்றோம். இந்த முரண்பாட்டு அரசியலை அல்லது முரண்பாட்டு தன்மையினை சமூகங்களுக்கு இடையில் ஏற்படாமல் இதனை தடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடு மிகவும் செம்மையாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். எனவே கடல் வளம் நாம் இலங்கை ஒரு தீவாக இருக்கின்றபடியால் இலங்கையை சுற்றி கடல் வளம் நிறைந்திருக்கின்றபடியால் குறிப்பிட்ட இந்த பிரதேசத்தில் இந்த திட்டமிட்ட அடிப்படையில் சட்டவிரோதமாக அல்லது இனமுறுகல்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஏற்படுத்த நினைக்கின்ற இந்த ஒரு கலைபரத்தை தவிர்க்கக்கூடிய விதத்தில் நீங்கள் இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு இதற்குரிய நல்ல பதிலையும் நல்ல நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
கௌரவ அமைச்சர் அவர்கள்,
உலாசனாரோடு சபாபதி துமனி சார்ல்ஸ் நிர்மலநாதன் மதித்துமா இப்ப வெதகத் சபாவ கல்தபனை யோஜனாவாக் இதிரி பார்க்கிறார். மிகட்ட பிடித்திரு சபையை வித்து தீவிரஹா ஜலஜ சம்பத் அமாத்தி வரையாய் எத்துமாட்ட அது சகபாகிவிமட்ட நுகக்கினிசா உபத்துமா வித்த இதிரி பார்க்கிறான்னு பிடித்துர லபாதியில் திபினவா மம ஏகதன் சபாவோட இதிரி பார்க்கணும். கரு சபாபதி துமனி, கோகிலாய் கலப்பு ஆசிரித்துவ சிதுக்கரண பிரமுக நீதி விரோதி தீவிர கட்டியுத்துள்ள சந்துனாகினத்தே துங்குஸ் தெல்ஹா த்ரித்வ தெல்வனி பன்ன கிரம பாவிதா கிரீமாய் முலத்திவு திஸ்திரிக்கே கோகிலாய் கலப்பு ஆசிரித்தவ நீதி விரோதி தீவராம் பன்ன யுத்தவா மசுன் நரீம விளக்வீம சந்தஹா பசுகிய காலே வெட்டலீம் ராசியாக் சிதுக்கர நடுபெவரீம் விசிஹதாக் சிதுக்கர திபினோம். அதால தொருத்துருத் உபத்துமாக தனகணியம் சந்தா மட சபாகத்தகரான புருவா தவதுருடத் நீதி விரோதி தீவரமேயும் மெடப்பவத்தீம சந்தா வெட்டலீம் விகட்டம கிரியாத்ம கிரீமடத் கட்டியுத்துக்கரல திபினம் இவகேம தீவரஹா ஜலஜ சம்பத் டிபார்ட்மெண்ட்வே பிரதான காரியாலய நிலதாரங்கியத சகபாகித்தேன் கலப்புவ ஆசிரித்தவ தனட கிரியாத்மகவன ஹானிகர ஆம்பன்ன யுதவா சிதுகர்ண நீதி விரோதி தீவிரமேயும் விளக்வீம சம்பந்தவ தனுவத்கிரீமே வெடசட்டகன் பவத்வல சியலும தீவிர கார்மிகேன் தனுவத்கிரீமட கட்டியுத்துக்கர அத்தி அத்தர எம தனுவத்கிரீமே வெடசட்டகன் அகண்டவ விகட்டம கிரியாத்மக்கரமின் பவத்தனோ ஈட்டாமத்தரவ மெம ஹானிகர பன்னக்கிரம வெனுவட்ட விகல்ப பன்னக்கிரம ஹந்துன்வாதீமட்ட அவசிய பர்வேஷன சிதுக்கர்ல வார்த்தாக்கர்ண லெசட்ட நாரா ஆயத்தினை வைத்த அமாத்தியான்சிய உபதேசத்தில திபினம் மீட்டத் அமத்தரவ உபத்துமா விசின் அதஹஸ் கீபியாக்ம எதிரிபாத்கரா அமாத்தியத்துமாகே பிரயோஜனேட்ட கதஹக்கி ஏ சியலு காரணா அப்பி அதால அமாத்தியவரையா வைத்த இக்மனின் தனுந்தீமட்ட பலாபுருத்துவினம்.
அமைச்சர் அவர்களே, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாராவினுடைய உதவி தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அந்த சட்டம் கடத்தொழில் அமைச்சகங்கள் இருக்கிறது, அந்த அட்ல இருக்கிறது. கலப்பில் என்னென்ன விதியில் மீன் பிடிக்க முடியும் என்ற முறைமை அங்கு இருக்கிறது. கௌரவ கடத்தொழில் அமைச்சருடைய பதில் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த தரவுகள் வந்து 2011 இருந்து இது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இதுக்கு உண்மையில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நாங்கள் பட்டினியால் வாடுகின்றோம், நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளித்தீர்கள் என்று அந்த மக்கள் என்னிடம் நேரடியாக கேட்கிறார்கள், என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த மக்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த கடத்தொழில் அமைச்சனுடைய அந்த நடவடிக்கைகளை நான் வரவேற்கின்றேன், தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளை வரவேற்கின்றேன். ஆனால் இது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கும். குழுக்களை அமைத்து அதன் சம்பந்தமாக கலந்தாலோசித்து அதன் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்ற போது இது ஒரு காலம் தாழ்த்துற செயலாகவே இருக்குமே ஒழிய இது உண்மையில் நடைமுறைப்படுத்துகிற செயலாக அமையாது. அது காலந்தாழ்த்துற செயலாகத்தான் நாங்கள் கடந்து கொண்டோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுவதற்குரிய அதிகாரத்தை அங்குள்ள கடற்படை அட்மிரலிடம் நீங்கள் ஒப்படையுங்கள். ஏனென்று சொன்னால் மன்னாரில் குறிப்பாக கடத்தொழில் திணைக்களத்தினுடைய பல வேலைகளை கடற்படை தான் செய்கிறது. அவர்களுடைய காப்புறுதிகளை கடற்படை பரிசோதிக்கிறது. அங்கு அந்த படகில் எத்தனை பேர் செல்ல முடியும் என்றதை கடற்படை கட்டுப்படுத்துகிறது. பல விடயங்களை கடற்தொழில் திணைக்களத்தினுடைய பல விடயங்களை கடற்படை கட்டுப்படுத்துகிறது. நாங்கள் அதை பிழை என்று சொல்லவில்லை. ஏன் மன்னாரில் இப்படி ஒரு நடைமுறை இருக்கின்ற போது ஏன் இந்த கலப்பு விஷயத்தில் இது போய் இந்தியன் ரோலர் சம்பந்தமாக அமைச்சர் கூறுகின்ற பதிலும் இந்த பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு கண்ணு தெரியாத எல்லைக்குள் தான் அந்த இந்தியன் ரோலர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். ஆனால் இது கண்ணுக்கு எட்டிய தூரம். இந்த கரையில் இருந்து பார்த்தால் அந்த கரை தெரியும். அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் அந்த தடப்பட்ட தொழிலை நிப்பாட்ட முடியவில்லை என்றால் இது உண்மையில் எங்களையும் எங்கள மக்களையும் ஏமாற்றத்தான் நான் பார்க்கிறேன். குழுக்கள் அமைப்பதை விடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு குழுக்கள் தேவையில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர்களே, நான் குறிப்பிட்டது போல நீங்கள் கடத்துறை அமைச்சர் என்னுடைய நண்பரும் கூட, அவருக்கு நீங்கள் ஒரு ஒரு கோரிக்கையை விடுங்கள். இந்த ஒத்திவைப்பு வேலை பிரிவினையில் எல்லா உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டார்கள். கடற்படை அதிகாரியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியும். நன்றி.
சபாபத்துமணி, எத்துமா ஏகரப்பு வேதகத் யோஜனாவை அமாத்தியவரையாகி அவதானிட்டு அப்ப யோமு கண்ணோம். இவகே மாங்க பகதிரி கிரீமா கரண்ணோன்னு நாரா ஆயத்தனே இல்லலத்தையின்னே நீதி கிரியாத்மக கிரீம பிரிபந்தவ வார்த்தாவாக் நிவே. நாரா ஆயத்தனே இல்லலத்தையின்னே தனட தீன மே ஹானிகர பண்ணக்கிரம வெனுவட வினத் விகல்ப பண்ணக்கிரம பிரிபந்தவ வார்த்தாவாக் தென்ன கீர. நீத்திய கிரியாத்மக கிரீம உபத்துமா கிவு ஆக்காரியிட கிரியாத்மக கரண் அப்பி அமாத்தியத்துமாக அவதானி யோமு கரண்ணா.
அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்திவிட்டு 96ஆம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்திவிட்டு நீங்கள் நாராவிடம் அனுமதியை கேட்கலாம். இந்த கலப்பில் எப்படியான மீன்பிடி முறைமைகளை கையாள முடியும் என்ற ஒரு கோரிக்கையை கேட்கலாம். அதை விடுத்து இந்த நாராவின் ரிப்போர்ட் எப்ப வாரது, எப்ப இதை நிப்பாட்டுறது?
கௌரவ உறுப்பினர் அவர்களை, அவர் வந்து அதுக்கு உகந்த அமைச்சர் அல்ல. எங்களுடைய கோரிக்கைகளை அவர் அமைச்சரிடம் சொல்லி கடற்படையை சட்டத்தை கையாளுவதற்கான நடவடிக்கையை எடுக்குமாறு கோருகிறோம் என்ற கோரிக்கையை அமைச்சரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்கிறோம்.
ஒத்துமான சீடு தினாகியம யோஜனா அப்படி அமாத்திய துமாக அவதான் திமுக.
தேங்க்யூ. சபை ஒழுங்கு. சபை ஒத்திவைக்கப்படுகிறது நாளை காலை 9:30 மணி வரை.